இன்றைய சித்தாந்த சைவ ஞானசாஸ்திர சிந்தனையிலே சந்தானக்குழுவிலே இரண்டாமராக விளங்கக்கூடிய ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருள் செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்திற்கு நம்முடைய ஆதினத்து திராவிட மாபாடிய கத்தர் மாதவ சிவஞானிகள் அருள் செய்துள்ள பொழிப்புரை சிந்தனையினை தொடர்ந்து செய்வதற்கு திருவருளும் குருவர்களும் கூட்டி வைத்துள்ளனர். அந்த முறையிலே முதல் சூத்திரத்து முதல் அதிகாரத்திலே நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. அதிலே முதலில் உள்ள சில பாடல்களை பார்த்திருக்கின்றோம். முதல் சூத்திரத்தினுடைய கருத்து என்ன? சூத்திரம் என்பது ஒரு பொருளை கொண்டிருக்க வேண்டும் என்று தொல்காப்பியர் விதி கூறி ஒரு பொருள் முதலிய சூத்திரத்தானும் என்பது தொல்காப்பியம். சூத்திரம் என்றால் ஒரு பொருளைத்தான் சொல்லணும். ஒரு சூத்திரத்தில் பல பொருள்கள் இருக்கக்கூடாது. அப்ப முதல் சூத்திரத்தின் கருத்து என்னவென்றால், பதிப்பொருள் ஒருவன் இருக்கின்றான், அவன் சிவபெருமானே தான் கருத்து. இதை நிறுவுவதற்கு காரணங்கள் சொல்லப்பட்டுள்ளன. அந்த காரணங்கள் தான், இந்த உலகமானது தோன்றியிருந்து அழிவது, எனவே அதை தோற்றுவித்து காத்து ஒடுக்குவதற்கு நிமித்த காரணமாக ஒரு பதிப்பொருள் வேண்டப்படும் என்று சொன்னார். இந்த உலகம் தோன்றியிருந்து அழியும் என்பதற்கு காரணம் சொல்லும் பொழுது, இது ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று அவயவ பகுப்புடையது. அவயவ பகுப்புடைய பொருள் எல்லாம் தோன்றியிருந்து அழியும். இவ்வுலகமும் ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று அவயவ பகுப்புடையது. ஆகையால் இவ்வுலகமும் தோன்றியிருந்து அழியும். எனவே இது காரிய பொருள். காரிய பொருளுக்கெல்லாம் நிமித்த காரணம் கட்டாயம் வேண்டும். அந்த நிமித்த காரணம் தான் பதி. எவன் இந்த உலகத்தை ஒடுக்குகின்றானோ அவனால் தான் மீளத் தோற்றுவிக்க முடியும். எனவே ஒடுக்குதலை செய்யக்கூடிய, சங்காரத்தை செய்யக்கூடிய சிவபெருமானே முழுமுதற் கடவுள் என்று இவ்வாறு இவ்வுலகத்திற்கு பதிப்பொருள் ஒருவன் உண்டு, அது சிவபெருமான் என்று நிறுவுதல் தான் இதனுடைய மைய கருத்து. அதிலே இந்த முதல் அதிகரணத்திலே உலகம் தோன்றியிருந்து அழியும் என்ற கருத்தை உலகாயதிரில் ஒரு சாரார் மறுக்கப் புகுந்தனர். இந்த உலகம் நிரந்தரமானது, இவ்வுலகம் தோன்றும் என்பதையோ இவ்வுலகம் ஒருங்கே அழியும் என்பதையோ யாருமே கண்டதில்லை. காட்சி அளவைக்கு வராதவற்றையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். அப்போது சொன்னார், உலகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு பொருளுமே ஒரு காலத்தில் தோன்றியதுதான், இன்னொரு காலத்திலே அழிவதுதான். ஆகையினாலே இவ்வுலகமும் இப்படிப்பட்டதுதான் என்று சொல்லி இந்த உலகாதிரில் ஒரு சாரரை மறுத்தார். அப்புறம் உலகாதிரில் இன்னொரு சாரார் அவர்கள் உலகம் தோன்றும் இருக்குமா அழியும் என்பதை உடன்படுகின்றனர். அவரோட கொஞ்சம் நல்லா சிந்திச்சிருக்கான். ஆனாலும் அந்த பூதங்களே ஒன்றை ஒன்று தோற்றுவித்துக் கொள்ளும். நான்கு பூதங்கள் ஆகாயத்தை உடன்பட மாட்டான் உலகாயுதம். நான்கு பூதங்களே ஒன்றை ஒன்று தோற்றுவித்துக் கொள்ளும், காத்துக் கொள்ளும், அழித்துக் கொள்ளும் சொல்லும் பொழுது, செயலுக்கு உட்படுகின்ற செயற்படு பொருள் வேறு, செயலை நடத்துகின்ற வினை முதல் வேறு. எல்லா இடத்திலுமே அப்படித்தான். ஆகவே இந்த பூதங்கள் இவை செயலுக்கு உட்படுபவை, தோற்றுவிக்கப்படுபவை, காக்கப்படுபவை, அழிக்கப்படுபவை. செயலுக்கு உட்படுகின்ற பூதம் வேறு, அதை செயல்படுத்துகின்ற தலைவன் வேறு என்றுதான் இருக்க வேண்டும். ஆகையினாலே செயற்படு பொருளுக்கு வேறாய் வினை முதல் வேண்டப்படும் என்று கூறி முதல்வன் வேண்டும், தருபவன் ஒருவன் வேண்டும் என்ற சூத்திர கருத்தினை நிலைநாட்டினார். அப்புறம் பௌத்தர்களில் ஒரு சாரார், இந்த உலகமே இல் பொருள் தானே, இல் பொருளாகிய உலகத்தை தோற்றுவிப்பதற்கு எதற்கு ஒரு தலைவன் வேண்டும், தருபவன் ஒருவன் வேண்டாம் யா அப்படின்னா. ஏன்னா அது காரணம் என்ன சொன்னா, உலகம் இல் பொருள், இல் பொருள் என்பதை மறுத்தார். என்ன அப்படின்னா, இல் பொருள் சொல்லிட்டு அந்த உலகம் தோன்றும்னு அவன் சொல்லுவான். அப்ப மறுக்காது, இல் பொருளுக்கு தோற்றம் கிடையாது. முயல் கொம்பு இல் பொருள், அது என்னைக்காவது தோன்ற போதா? கிடையாது. அப்ப நீ உலகத்துக்கு தோற்றம் கூறுகிறாய், உலகம் தோன்றும் என்று கூறிவிட்டு அதனை இல் பொருள் என்று கூறுவது எப்படி பொருந்தும்? ஆகவே உலகம் உள்பொருள் தான். உள்பொருளாகி உலகத்தை தோற்றுவிப்பதற்கு ஒருவன் வேண்டப்படும். ஆகவே தருபவன் ஒருவன் வேண்டும் என்ற சூத்திர கருத்தை நிலைநாட்டினான். சூத்திரத்தில் வருது, முதல் சூத்திரத்தில் தருபவன் ஒருவன் வேண்டும். அப்புறம் இது வந்து பௌத்தர்ல ஒரு சார, சௌத்ராந்திகன் பேர். அவன் இப்படி சொன்னா மறுத்தாச்சு, இல் ஒரு சொன்னா மறுத்தாச்சு. அப்புறம் மாத்துமிகன் பௌத்தர்ல இன்னொரு சாரா, அவன் என்ன சொல்கின்றான் மாத்துமிகன் வந்து, சௌத்ராந்திகனை மறுத்தது சரிதான், உலகம் தோன்றும்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த இல் பொருள்னு சொன்னா எப்படி? ஆனா சைவ சித்தாந்திகளை நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள், நீங்களும் உலகம் தோன்றும் என்பதை உடன்படுகின்றீர்கள், நீங்களும் உலகம் தோன்றும் என்பதை உடன்படுகின்றீர்கள். இல் பொருள் தோன்றாது, ஆகவே சௌத்ராந்திகன் தவறுதான். நீங்கள் உள்பொருள், உலகம் உள்பொருள் சொல்லிட்டு அது தோன்றும்னு சொல்றீங்க, இது மட்டும் எப்படி சரி? உள்பொருளும் தோன்றாது. ஏன்னா உள்பொருள் தோன்ற வேண்டிய அவசியம் இல்லை, அது ஏற்கனவே உள்ள பொருள் தானே, அது ஏன் தோன்றும்? ஆகவே இல்பொருள் தோன்றும் என்று சொல்வதும் தவறு. என இல்லாதது ஒரு நாள் தோன்றாது. உள்பொருள் தோன்றும் சொல்வது தவறு. ஏன்னா அது ஏற்கனவே உள்பொருள், அது தோன்றும் சொன்னா எப்படி பொருந்தும்? அதனாலதான் நாங்க சொல்றோம். ஆனா அந்த உலகம் தோன்றுகிறது, அது எங்களுக்கும் உடன்பாடு. இல்பொருளும் தோன்றாது, உள்பொருளும் தோன்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உலகமோ தோன்றுவதாக இருக்கிறது. ஆகவே உலகம் இல்பொருளும் அன்று உள்பொருளும் அன்று என்ற முடிவு நாங்கள் வருகிறோம். அப்படி சொன்னால் இந்த ஒரு பிரச்சனைக்கு பாய்ந்து போய் நீ உலகம் இல்பொருளும் அன்று உள்பொருளும் அன்றுன்னு சொன்னீங்கன்னா ஒரு கேள்வி, நீ இல்பொருளும் அன்று உள்பொருளும் அன்று என்று சொல்ற உலகம் இருக்கின்றதா இல்லையான்னு கேள்வி கேட்டா எதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லிதான் வேணும் இல்லையா? தர்க்கமுறை எப்படி கேட்டா இருக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு பதில் தான் அது இருக்க முடியும். இருக்கிறதா இல்லையான்னு ஒரு கேள்வியை கேட்டால் ஆமா ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் சொல்லி ஆகணும் தர்க்க முறைப்படி. அது தர்க்க நெறி நெறி அப்படி இருக்கிறது. ஆகவே அப்படி இந்த உலகம் இருக்கிறதா இல்லையா என்று கேட்டால் நீ இருக்கிறது என்று சொல்லிவிட்டால் இல்லையா அது உள்பொருள் அன்று நீ சொன்னது தவறா பேரும். இல்லைன்னு சொல்லிட்டா இல்பொருள் அன்று சொன்னது தவறா பேரும். ஆகவே நீ இப்படி இதுவும் அன்று அதுவும் அன்று சொல்வது உனக்கு சரியாக விளக்கம் கொடுக்க முடியாததனால் நீ இப்படி ஒரு முடிவுக்கு வந்து விட்டாய் அப்படியே. அப்போ அவன் மறுத்து அங்க சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா உலகம் உள்பொருள் அப்படின்னு சொல்லிட்டா அது ஏற்கனவே உள்ளது தானே, அது ஏன் தோன்ற வேண்டும் நீ கேட்கிற, அதுக்கு விளக்கம் சொல்றேன் கேட்டுக்கோ. உள்பொருள் என்றால் அது அதனுடைய முதல் காரணத்திலே உள்பொருளாக இருந்தது, அப்போது நமக்கு தெரியாது. உதாரணமாக தோன்றி இருந்து அழிகின்ற உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு, இந்த உலகத்தில் உள்ள ஏதாவது ஒரு பொருள் தோன்றி இருந்து அழிகின்ற பானையை எடுத்துக்கொள், அந்த பானை குயவனால் தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்பு அது தன்னுடைய முதல் காரணமாகிய மண்ணிலே இருந்தது, புலப்படும் நிலையிலே இல்லை இல்லையா? அதை புலப்படுத்துகின்ற நிலைக்கு கொண்டு வருகின்றான், அதுதான் அங்கு நிமித்த காரணனாகிய குயவனுடைய வேலை. ஆகையினாலே காரிய பொருள்கள் நிமித்த காரணனால் தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்னமே அந்த காரிய பொருள்கள் தத்தம் முதல் காரணத்திலே அருவ நிலையிலே ஆற்றல் மயமாக, ஏன் அருவ நிலையில் இருக்கு, சக்தி மயமா தான் இருக்கு, பொருள்கிற நிலையை அடையல, சக்தி மயமாக அது ஒடுங்கி இருக்கிறது. ஒடுங்கி இல்லை அப்படின்னா அந்த மண்ணில இருந்து பானை வராது. எவ்வளவு திறமையான ஒரு குயவன் வந்தாலும், எவ்வளவு அருமையான ஒரு துணை காரணமாக ஒரு தண்டு சக்கரம் போன்ற கருவிகள் எல்லாம் இருந்தாலும், எவ்வளவு பக்கமாக நீரை தெளித்தாலும், அதுல பானை வந்து அருவமாக சக்திமயமாக இல்லை என்றால் அது இந்த பானை வெளியே தோன்றி வராது. ஏன் துணிகள்லாம் தோன்ற வேண்டியதான மண்ணில இருந்து ஏன் தோன்றவில்லை இல்லையா? அது நூல் பருத்தியிலிருந்து தான் தோன்றது. நான் பருத்தியில் அந்த துணி சூக்குவமாக இருந்தது, ஆற்றல் மயமாக இருந்தது. ஆகவே ஒரு நெசவாளியினுடைய நிமித்தகாரனாக நெசவாளி வரும்போது தோன்றது. இந்த மண்ணிலிருந்து ஏன் தோன்றல அந்த துணி? ஏனென்றால் சூக்குவமாக இல்லை. அல்லது எதிலிருந்து எது வேண்டுமானாலும் தோன்றும் சொல்லி நியதி இல்லாம போய்விடும். சூக்குவமாக இருக்க போய் தான் இதிலிருந்து இதுதான் கிடைக்கும் இல்லையா? தங்கத்திலிருந்து தங்க நகைகள் கிடைக்கும் இல்லையா? ஆமா, பால்ல இருந்து தயிர் போன்றவை கிடைக்கும், மண்ணில இருந்து இந்த பானை சட்டி எல்லாம் கிடைக்கும், ஆடை வேணும்னா அது பருத்தியிலிருந்து கிடைக்கும், அல்லது அது தகுந்த வேறு ஒரு முதல் காரணத்திலிருந்து கிடைக்கும். ஆகவே காரியங்கள் எல்லாம் முதல் காரணத்திலே சூக்குவமாக இருந்தன. அப்போ அதனால அது உள்பொருள் தான், தோற்றுவிப்பதற்கு முன்பும் உள்பொருள் தான். அப்போ அவை தோன்றுகிறது சொன்னால் புலப்பட்டு தோன்றக்கூடிய தூள நிலையை அடைகிறது. சூக்கும நிலையிலிருந்து தூள நிலையை, சூக்கும நிலை வந்து அருவமான நிலை, சக்தி சமூகமாக இருக்கின்ற நிலை, புலப்படாத நிலை. தூள நிலை என்பது அது புலப்பட்டு தோன்றுகின்ற நிலை. ஆகவே தோன்றுதல் என்பதற்கு சித்தாந்த விளக்கம் என்ன? உலகம் தோன்றுகிறது என்பதற்கு சித்தாந்த விளக்கம் என்ன? தோன்றுவதற்கு முன்பே உலகம், அதனுடைய முதல் காரணம் பானைக்கு முதல் காரணம் மண், ஆடைக்கு முதல் காரணம் பருத்தி, அத மாதிரி பயிருக்கு முதல் காரணம் விதை, அத மாதிரி இந்த உலகத்திற்கு முதல் காரணம் மாயை என்ற சடப்பொருள். அதில் இந்த உலகம் இருந்தது அருவமாக சக்தி சமூகமாக, அது சூக்கும நிலையிலே இருந்தது. அது வந்து புலப்பட்டு விளங்கக்கூடிய தூள நிலைக்கு வருதல் தான் உலகம் தோன்றுதல் என்று. எந்த பொருள் உலகத்தில் உள்ள வேறு எந்த பொருள் தோன்றுதல் என்பதற்கும் விளக்கம் இதுதான். சக்தி சமூகமான அருவ நிலையிலிருந்து புலப்பட்டு தெரியக்கூடிய தூள நிலையை அடைதல், அதான் தோன்றுதல். ஒடுங்குதல் என்பது அந்த தூள நிலையிலிருந்து மீண்டும் அந்த சூக்கும நிலையை போய் சேருதல், அதுதான் ஒடுங்குதல். மற்றபடி இருப்பது இருப்பதுதான், அது ஒரு நாள் அழியாது. எல்லாம் அந்த நிலை தான் மாறும், சூக்கும நிலையிலிருந்து தூள நிலைக்கு வரும், தூளிலிருந்து சூக்கும நிலைக்கு போகும் காரிய பொருள்கள் என்று. ஆகவே உலகம் உள்பொருள் என்பதனாலே அது தோன்றும் என்று சொல்வதற்கு இடையூறு வந்துவிடுமே நினைக்க வேண்டாம். அடுத்தார் போல யார் வந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தார் போல வந்து நம்ம சமணர் வந்தான். அவன் வந்து உலகம் இருப்பது போல் இருக்கிறது வாசம் தான், ஆனா அழிஞ்ச பிறகு இல்லை. நம்ம வீட்டில் ஒரு பானை இருக்கிறது, இருக்க வரைக்கும் இருக்கு, தண்ணி எல்லாம் பிடிச்சி வச்சிடறோம், குடிக்கின்றோம், ஆனால் அது அழிந்த பிறகு இல்லையே. அது மாதிரிதான் இந்த உலகமும் ஒரு காலத்தில் இந்த பிரளய காலம் வரும்பொழுது இந்த எல்லா உலகமும் ஒடுங்கி போய்விடும், அப்போது உலகம் இருக்காது. அந்த காலம் வரை இருக்கும். ஆகவே அது இருக்கிற காலம் வரை உள்பொருள் தான், அழியிற காலம் வந்துட்டா இல்பொருள் தான். ஆகவே அது உள்பொருளுமாம் இல்பொருளுமாம் சொன்னான். அப்படி ரெண்டும் சொன்னாங்க. அதாவது சிந்திக்கின்றார்கள், ஒரு முடிவுக்கு வர முடியல. அப்போ எந்த நிலையில நிக்கிறார்களோ அந்த நிலையிலிருந்து ஒரு முடிவு சொல்லிடுறாங்க. அப்படி அப்படி உள்பொருளும் தான் இல்பொருளும் தான் முரண்பாடா சொல்லக்கூடாது. ஏன்னா உள்ளது என்னைக்கும் உள்ளது, இல்லாதது என்னைக்கும் இல்லாதது. அந்த சொந்த சௌத்ரா இவனுக்கு சொன்னாங்க, மாத்திமுகனுக்கு சொன்னாங்க, அந்த உதாரணத்தெல்லாம் எடுத்து சொல்லி சூக்கும நிலையிலிருந்து தூழ்நிலைக்கு வருதுப்பா. அது அழிஞ்சிடல, பானை அழிஞ்சிடல, மறுபடியும் அந்த மண்ணாக ஒடுங்குகிறது அவ்வளவுதான். மாதிரி எதுவும் எரிஞ்சு சாம்பலாகனாலும் சாம்பல்ங்கிற ஒரு நிலைக்கு தான் போகுது, இல்லாம போய்விடவில்லை. ஆகவே இல்லாதது என்று உலகத்தை சொல்லாதே உள்பொருள் தான் சொன்னார். அப்புறம் இதே கருத்துக்களை வந்து வேதங்களை ஒப்புக்கொள்கின்ற சமயத்தவர்கள், அவர்கள் சாங்கிய சமயத்தவர்கள், தார்க்கிக சமயத்தவர்கள், மீமாம்சையர்கள், இதெல்லாம் பின்பற்றுவதற்கு இப்ப ஆட்கள் இல்லை. இப்படி எல்லாம் மதங்கள் இருக்கிறதான் நாம் ஆச்சரியப்படலாம். ஏட்ட தான் இருக்கு, பின்பற்றுவதற்கு ஆட்கள் இல்லை. ஏன்னா இப்ப தத்துவ கொள்கையை படித்து ஒரு மதத்தை பின்பற்ற வேண்டும் என்ற நிலை வந்து மிகவும் குறைந்து விட்டது. உணர்வு பூர்வமாக இந்த ஒரு காரியத்தை நான் வந்து வந்து நாம இந்த காரியத்தை முன் வச்சு இந்த கடவுளை வணங்கினா அந்த காரியம் கைகூடனா அப்புறம் அந்த வழிபாட்டுக்கு ஒரு செல்வாக்கு வருது, கூட்டம் வருகின்றது. அந்த மாதிரி தான் இப்ப உலகத்துல நடைமுறை. இந்த சமயம் இந்த தத்துவ கொள்கை சொல்கிறது, அந்த தத்துவ கொள்கை சரியானதுதானா, சரியானதுனா பின்பற்றுவோம். அந்த அணுகுமுறை தான் முன்னால, இப்ப அந்த உணவு மாறிடுது. அன்றாட பிரச்சனைகளுக்கு எந்த வழிபாடு தீர்வு சொல்லுது, அந்த வழிபாடுன்னு அப்படி போயிட்டுது. சமய கல்வி என்பது குறைந்து விட்டது. அதனால இந்த இதெல்லாம் பின்பற்றுவதற்கு ஆட்கள் இப்ப மீமாம்சகர், தார்க்கிகர், சாங்கியர் பின்பற்ற ஆட்கள் இல்லை, நல்லா சிந்திச்சிருக்காங்க. மீமாம்சகர் என்ன சொல்றான், உலகம் அழியுங்கிறத உடன்படுறான். ஆனா ஓரிடம் இருக்கும், இன்னொரு இடம் அழியலாம் ஒழிய, ஒரு நாட்டில் பூகம்பம் வந்து அங்கெல்லாம் அழிவு ஏற்படுது, அதுக்காக உலகம் முழுக்கவும் அழிஞ்சிருது. ஆகவே உலகம் முழுக்கவும் அழியும்னு சொல்லாதீங்க அப்படின்னா இல்லையா. உலகம் முழுக்க ஒருங்கே தோன்றும் என்பதும் பொருந்தாது, உலகம் முழுக்க அழியுங்கிறதும் பொருந்தாதுன்னா. இப்ப அவன் அருமையா எடுத்துக்காட்டு சொல்லி மறுக்கிறார். ஒவ்வொரு உலகத்துல பாரு, ஒவ்வொரு கால விஷயத்துல சில பயிரினங்கள் ஒன்று போல வளருது, தோன்றி வளருது. அந்த சீசன் முடிஞ்சிட்டு அவையெல்லாம் ஒன்று போல இல்லையா. இப்ப என்ன மாம்பழமே காணும் அப்படின்னா அந்த சீசன் முடிஞ்சு போச்சுன்னா. அது மாதிரி சில பூச்சிகள் போக மழைக்காலங்கள்ல நிறைய காணப்படும் இல்லையா, ஒன்று போல தோன்றும். எங்க பார்த்தாலும் அந்த பூச்சிகள் இருக்கும். ஆஸ்திரேலிய நாட்டில் ஒரு பெரிய மிருகமே அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட சீசன்ல எங்க பார்த்தாலும் காலுக்கு குறுக்கெல்லாம் ஓடி தடுக்கி விழுத அளவுக்கு ஓடுமா. அந்த சீசன் முடிஞ்சிட்டு அவையெல்லாம் அப்படியே எல்லாமே இறந்து போயிடும். இங்கேயும் சின்ன சின்ன பூச்சிகளை பார்க்கிறோம் மழை காலத்துல வரும். அப்புறம் அது முடிஞ்சதுன்னா அந்த மரக்கட்டையெல்லாம் சொல்றோம் மழை காலத்துல தான். மழை காலம் முடிஞ்சு அடுத்த வெயில் காலம் வந்துட்டா அப்ப ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அந்த பூச்சிகள் சந்துக்கள் ஒன்று போல தோன்றுகின்றன, கால எல்லையிலே முடிகின்றன. அது மாதிரி இந்த உலகமும் தோன்றக்கூடிய காலத்திலே ஒருங்கே தோன்றி இருக்கும், அழியக்கூடிய காலத்தில் ஒருங்கே அழியும். உலகத்திலே அதுக்கு எடுத்துக்காட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த காலத்தை மறுத்தார். அப்ப நீங்களே சொல்லிட்டீங்க, ஒரு காலம் வரும்போது எல்லாம் தோன்றும், ஒரு அந்த இன்னொரு காலம் வரும்போது அழியக்கூடிய காலம் வரும்போது எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் கடவுள்னு ஒரு இதுக்கு காலம் தான் எல்லாத்துக்கும் முதன்மையானது. நாமளே சொல்லுங்க, ஒருத்தன் எல்லாம் முயற்சி செய்யறான், அவனுக்கு வந்து ஒரு தகுந்த ஒரு முயற்சி கேட்ட ஒரு வேலை கிடைக்கவில்லை அப்படின்னா என்ன சொல்றான், அவனுக்கு என்ன காலம் வரவில்லை என்ன சொல்றான் இல்லையா. அப்படி முயற்சி எல்லாம் சாதாரணமா செய்யாம ரொம்ப சாதாரணமாவே அவன் வந்து பெரிய நிலைக்கு போயிட்டான்னா அவன் காலம் அப்படி இருக்கு, அவன் நேரம் அப்படி இருக்குன்னு சொல்றான். ஆகவே நாமே வந்து எல்லாத்துக்கும் காலத்தை தான் முதன்மையான காரணமாக வைக்கின்றோம். அப்ப காலம் தான் கடவுள், காலத்தை தவிர கடவுள் ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லி அவனே மீமாம்சகனே சொல்றான். ஏன்னா அந்த மீமாம்சகருடைய கொள்கை என்னவென்றால், அவர்கள் வேதங்களை உடன்படுவார்கள், வேத மந்திரங்களை எல்லாம் சொல்வார்கள், யாகங்களை எல்லாம் வளர்ப்பார்கள், ஆனா கடவுள் ஒருவர் முழுமுதற் கடவுள் ஒரு தலைவன் இருக்கின்றான உடன்பட மாட்டார்கள். அப்போ வேதங்கள்ல வருத தெய்வங்கள் எல்லாம் எல்லாருமே அவர்களுக்கு தேவர்கள் தான். ஆமா, இந்திரன் தேவர், வர்ண பகவான் தேவர், இவர்கள் எல்லாம் தேவர்கள் தான். சிவருமானும் அந்த தேவர்களில் ஒருவன் தான் சொல்லுவான். அந்த வேதங்களை வேத மந்திரங்களை சொல்லி யாகங்களை வளர்த்தால் எந்த தெய்வத்தையும் நாம் அந்த மந்திர சக்தியால் கட்டி போட்டு விடலாம், அந்த தெய்வங்கள் நமக்கு ஏவல் செய்யும் அப்படிங்கிறது இவர் கொள்கை. தார்காவனத்து ரிஷிகள்லாம் அந்த கொள்கையை சார்ந்தவர்கள் தான். அதனாலதான் சாமி மேல வந்து புலியை ஏவனாங்க, மானை ஏவனாங்க, புலித்தோலை உரித்து போர்த்தி கொண்டார், மானை கையில ஏந்தி கொண்டார், ஒன்னும் நடக்கல. ஆகவே அது கோயில் புராணம்னு இருக்கு, சிதம்பரத்து ஒரு தல புராணம், அதுல அந்த செய்திகள்லாம் வருகின்றன. கோயில் புராணம் ஆர்வனாவலர் அதுக்கு உரை செய்திருக்கின்றார். தார்காவனத்து ரிஷிகள் தான் அந்த மீமாம்சகர்கள். அப்ப அவர்கள் சொல்றாங்க, எல்லாம் காலம் வந்தாதான் நடக்கும், நீங்களே சொல்றீங்க, அப்ப காலம் தான் கடவுள் அப்படின்னா. அப்போ அதை வந்து நான் மறுக்கவில்லை, காலம் வந்துதான் எல்லாம் நடக்கும். ஆனா காலம் வந்து ஒரு சடம் தான், அறிவற்றது. அறிவற்றது எப்படி எல்லாரையும் நடத்த முடியும் இல்லையா. ஆகவே ஒரு ஆணை இருக்கு அப்படின்னா, அரசாணைன்னு ஒரு ஆணை இருக்குன்னா, அந்த ஆணை வரும் பேப்பர் தான், அந்த பேப்பர்ல உள்ள எழுத்து தான், ஆனா சொல்றோம் அந்த ஆணை தான் எல்லாரையும் நடத்துது, இந்த சட்டம் தான் இன்னைக்கு வந்து ஆட்டி வச்சு உலகத்தை சொல்றோம். ஆனா அந்த சட்டம் என்பது அந்த ஒரு நாள் இயற்றப்பட்டது, அந்த சட்டத்தை இயற்றியவன் அந்த சட்டம் மூலமாக எல்லாரையும் வந்து ஆட்டி வைக்கிறாங்க. அதுக்கு உட்கருத்து அதுதானே, சொல்லும் போது சட்டம் தான் வந்து ஆட்டி வச்சுன்னு சொன்னாலும் அதன் உட்கருத்து என்ன? அதனால இந்த காலம் வந்து தான் எல்லாத்தையும் நடத்துது, காலம் தான் எல்லாத்தையும் ஒடுக்குது, காலம் தான் எல்லாத்தையும் மறுபடியும் தோற்றுவிக்குது, எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் காலம் வந்து வெறும் சடம், அது ஒருவனால் இயக்கப்படுவது, ஒருவனால் நடத்தப்படுவது இல்லையா. அந்த தலைவனைத்தான் வந்து நாங்க வந்து உலகத்திற்கு முதல்வன் சொல்றோம் இல்லையா. ஆகையினாலே அவன் காலத்துக்கு அப்பாற்பட்டு இருந்து அந்த காலத்தை நடத்துகின்றான். அவனுக்கு தோற்றம் கிடையாது, கேடு கிடையாது, அவன் காலம் கடந்தவன், அவன் வந்து நம்மை வந்து நடத்துகின்றான். ஆகையினாலே சர்வ காரணனாகிய சிவபெருமானுடைய ஆணைக்கு காலம் ஒரு துணை கருவியாக இருக்கின்றது, அவ்வளவுதான். மற்றபடி சடமாகிய காலம் என்ன செய்ய முடியும்? ஆக மீமாம்சகன் இதற்கு மேல ஒண்ணு சொல்றது இல்லைன்னு போயிட்டான், ரொம்ப தெளிவா இருக்கு சொல்லிட்டு போயிட்டான் இல்லையா. அப்புறம் வந்து தார்க்கிகர்ங்கிற அடுத்த பேரை பாருங்க, தார்க்கிகர். தார்க்கிகர்னு பேர் ஏன் வந்தது? தர்க்கத்துல ரொம்ப கெட்டிக்காரர்கள், தர்க்கம் பண்ணுவதுல வந்து கெட்டிக்காரர்கள் இல்லையா. குதர்க்கம் என்பது வேறு, தர்க்கம் என்பது வேறு. குதர்க்கம் என்பது என்னவென்றால் பிறர் சொல்கின்ற கருத்து தவறு தவறு என்று சொல்லிக்கொண்டிருப்பது, காரணத்தோட சொல்வதுதான், சும்மா தவறுன்னு வெறுமனை சொல்வதில்லை. குதர்க்கம்னதுக்கு ஒரு திறமை வேணும், அதாவது நீ சொல்றது இதனால தவறு, அப்படியா நான் இப்படி சொல்றேன் அதுவும் தவறு, எது சொன்னாலும் தவறு தவறுன்னு ரொம்ப அந்த தர்க்க சாமர்த்தியத்தினால மறுப்பான். ஆனா எது சரிங்கத சொல்லவே மாட்டான், அதுதான் குதர்க்கம். எது சரிங்கத சொல்ல மாட்டான், நான் பிறர் சொல்வதெல்லாம் தவறுன்னு மறுத்துருவான், சரி தானும் சொல்ல மாட்டான், அடுத்தவனையும் எதுவும் சொல்ல விட மாட்டான், அதான் குதர்க்கம். இவன் தர்க்கத்திலே ரொம்ப சிறந்தவன். இவருடைய கருத்து என்னவென்றால் இந்த உலகங்கள் எல்லாம் எப்படி தோன்றியது, இன்றைய விஞ்ஞான சிந்தனைக்கெல்லாம் வித்திட்டவன். இன்றைய விஞ்ஞான சிந்தனையிலே அணுக்கள் தான் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, இவன் அன்னைக்கே சொல்லியிருக்கான், அந்த காலத்திலே சொல்லியிருக்கான். அணுக்கள் தான் வந்து ஒன்றோடு பல அணுக்கள் இருக்கின்றன, கோடிக்கணக்கான அணுக்கள், அவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து 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 அப்படி இந்த கோள்கள் சூரியன் சந்திரன் எல்லாம் அப்படிதான் உலகமே உருவாச்சு அப்படி. அப்புறம் எல்லாமே வந்து என்ன செய்யும், இந்த அழிவு காலம் வரும்போது எல்லாம் அப்படி அணுக்களா பிரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆகவே மறுபடி தோன்றும் போது அந்த அணுக்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்துவிடும், இதுக்கு வந்து ஒரு கடவுள் தேவையில்லை, அணுக்கள் தானா ஒன்று சேர்ந்துக்கிடும், தானா பிரிஞ்சுக்கிடும். அப்ப இது வந்து நீ சொல்வது பொருந்தாது, ஏன்னா அணுக்களும் சடம், அவை எப்படி நடத்த முடியும்? ஏன்னா கண்டிப்பா நாம வந்து ஒரு ஒரு பெரியதொரு அறிவாற்றலை நாம எதிர்பார்க்கும். ஆறுனாலும் ஈஸியா சொல்லலாம் கடவுள் இல்லைன்னு சொல்றது, ஒன்னு இல்லைன்னு சொல்றதுக்கு ஒன்னும் தனியா ஒரு அறிவு வேணுங்கிறது இல்ல, ஏன்னா அவர் புலப்பட்டு தோன்றவில்லை, ஆகவே இல்லைன்னு ரொம்ப எளிதாக சொல்லிவிடலாம். ஆனா யாருக்கும் ஒரு அனுபவம் வரும்பொழுது தனக்கு எப்படிப்பட்ட அனுபவம், குறிப்பா இந்த அனுபவம் தனக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, எந்த நாத்திகனும் இதுல வந்து இந்த இடத்துல நிக்க முடியாது. தனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நீதி கிடைக்கவில்லை, அநியாயமாக தன்மேல் வந்து ஒரு பழி சேர்கின்றது, அதை சட்ட ரீதியா எதுவுமே பண்ண முடியல, அதுக்கு சாட்சியே இல்லை அப்படிங்கும் போது என்னைக்காவது ஒரு காலத்துல. ஆகவே தார்க்கிகர்கள் அணுக்கள் தான் இந்த உலகத்திற்கு முதல் காரணம் சொன்னார். இது நம்முடைய கொள்கைக்கு மாறானது, சித்தாந்த கொள்கைப்படி மாயை தான் உலகிற்கு முதல் காரணம். ஆகவே அணு முதற் காரணவாதத்தை மறுக்கின்றார், அணுக்களும் அழியும் அப்படின்னு சொல்கின்றார். அப்ப அவன் சொல்கின்றான், அணுக்கள் அல்லவா முதல் காரணம் உலகத்திற்கு, அந்த அணுக்கள் அழிந்தால் அப்ப காரியமாகிய உலகம் எப்படி தோன்றும் அப்படின்னு கேட்கின்றான் சொல்றார். அவன் சொல்கின்றான் பாருங்க, காரண அணுக்கள் கெட்டால், தார்க்கியம் சொல்றான், காரண அணுக்கள் கெட்டால் காரிய உலகு இன்று அப்படின்னா, காரணமாகிய அணுக்கள் கெட்டுட்டுதுன்னா காரியமாகிய உலகம் எப்படி வரும், எங்கிருந்து வரும் அப்படிங்கிறான். எண்ணில் என்று தார்க்கிகனே நீ சொல்வா என்றால், காரணம் மாயையாக காரியம் காணலாம், அந்த கவலை உனக்கு வேண்டாம்ப்பா. முதல் காரணம் இந்த உலகத்திற்கு முதல் காரணமாக மாயை என்று ஒன்று உள்ளது, அது தந்து கொள்ளும் இந்த உலகத்தை, ஆகவே நீ வருத்தப்படாதே என்ன சொல்ற. காரணம் மாயை என்ன, என்ன உலகத்திற்கு முதல் காரணம்னு மாயையை சொல்வது என்ன? காண்பது இங்கு அணுவே எண்ணில், முதல் காரணம் வந்து மாவது அணுக்கு தான், அணுக்கள் தான் உலகத்திற்கு முதல் காரணம்னு அது என்ன மாயைன்னு சொல்றீங்க? உலகத்திற்கு முதல் காரணம் அணுக்கள் தான் எண்ணில் என்று சொல்வாயானால் காரணம் மாயையேதான். அப்படி அல்ல, மாயை தான் முதல் காரணம். ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்கல்ல, காரணம் ஒண்ணு அதாவது தகுந்த ஏதுக்கள் சொல்லலையா, கடைசியா சொல்றார் காரியம் அணுவில் கண்டால், காரியத்தன்மையை அணுவில் காண்கின்றோம். அது என்ன காரியத்தன்மை அப்படின்னு கேட்கிறான். அடுத்த பாட்டுல சொல்ற இந்த பாட்டுக்கு சுவாமிகளுடைய ஒரே பாவம், சத்தியரூப சமூகமாய் என்ன அற்புதமான சத்தியரூப சமூகமாய் நிலைவேருடைய மாயையே உலகிற்கு முதல் காரணம். ஆதலால் அணுக்கள் அழிந்தமை பற்றி உலகம் மீள காரியப்படுவதற்கு ஓர் இழுக்கு இல்லை. அணுக்களே அழிஞ்சு போயிட்டா அணுக்கள் தானே இந்த உலகத்திற்கே ஆதாரம் முதல் காரணம். இப்ப அந்த அணுக்களே அழிந்து போயிட்டா இந்த உலகம் வேறு எதிலிருந்து தோன்றும்னு கேக்குறியே, இந்த உலகம் மீள தோன்றுவதற்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அணுக்கள் அழிந்ததுனால உலகம் மீள தோன்றுவதற்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா இந்த உலகத்து உலகம் எல்லாம் அழிந்து ஆற்றலாகி முதல் காரண மாயையில் தான் ஒடுங்கி கிடக்கிறது இந்த உலகம். ஆகவே அந்த ஆற்றல் மயமாக சக்தி ரூபமாக சக்தி ரூப திரட்சியாக சமூகமாக இந்த மாயை இருக்கும் போது அணுக்கள் அழிந்தமை பற்றி இந்த உலகம் மீள தோன்றுவதற்கு என்ன பிரச்சனை வந்தது நான் சொல்றேன். சக்தி ரூப சமூகமாய் நிலைவேருடைய மாயையே உலகிற்கு முதல் காரணம். ஆதலால் அணுக்கள் அழிந்தமை பற்றி உலகம் மீள காரியப்படுவதற்கு ஓர் இழுக்கில்லை எனவும், அணுக்கள் காரிய பொருள் ஆகலால் அவை உலகிற்கு முதற் காரணமாதல் செல்லாதெனவும் உணர்க என்பதான். எப்படி பொருள் சொல்றாங்க பாத்தீங்களா, நாம வந்து சொற்களுக்கு பொருள் வச்சோ அல்லது தமிழ் இலக்கண இலக்கிய புலமை வச்சோ இது பொருள் பண்ண முடியாது. இது குரு பரம்பரையில் வந்த அந்த உபதேசத்தை கேட்டவர்கள் தான் அப்படி நுண்பொருளை சொல்ல முடியும். இது சொற்பொருள் பின்வரும் நிலை. இந்த பாட்டு என்ன, காரணம் காரணம் காரணம்னு ஒவ்வொரு அடியும் தொடங்குதா. காரண அணுக்கள் கட்டால் காரிய உலகின்ற எண்ணில் காரணம் மாயையாக காரியம் காணலாகும். காரணம் மாயை என்னை காண்பதிங்கு அணுவே எண்ணில் காரணம் மாயையே கான் காரியம் அணுவில் கண்டார். இப்ப ஒவ்வொரு அடியும் காரணம் காரணம்னு தொடங்குறதுனால அந்த காரணம் என்ற ஒரு சொல்லே அதே பொருளில் மாறி மாறி வருவதனால சொற்பொருள் பின்வருது. அதாவது ஒரு சொல் அதே பொருள்ல மாறி மாறி வரணும், வேறு வேறு பொருள்ல வரக்கூடாது. ஒரே பொருள்ல மாறி மாறி வந்தா மீண்டும் மீண்டும் வந்தால் அந்த அந்த அலங்காரத்துக்கு தான் என்ன பேரு, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. சொல் பொருள் பின்வரும், பின்தொடர்ந்து பின்தொடர்ந்து வரும் அதே சொற்கள். அப்படி இல்லாமல் ஒரே சொல்லை மீள மீள வரும் ஆனால் வெவ்வேறு பொருள்களில் வரும் வந்தால் அது மடக்கு அணி என்று அந்த வேறுபாடு தெரிந்து கொள்ள வேண்டும். காண்டலான் என்பது கண்டு என தெரிந்தது. காரியம் அணுவில் காண்டலால் காரணம் அணுக்கள் அல்ல மாயையைதான். காரியத்தன்மையை அணுக்களில் நாம் காண்கின்றோம். என்ன காரியத்தன்மைங்கிறது அடுத்த பாடல சொல்லுவார். காரியம்னா என்ன நம்ம மறந்துடக்கூடாது, தோன்றி இருந்து அழியக்கூடிய பொருள். தோன்றி இருந்து அழியக்கூடிய பொருளுக்கெல்லாம் என்ன தன்மை உள்ளதோ அந்த தன்மை நீ சொல்ற அணுக்களுக்கும் உள்ளது. அப்ப நீ சொல்ற அணுக்களும் தோன்றி இருந்து அழியத்தானே செய்யும் இல்லையா. தோன்றி இருந்து அழியக்கூடிய தன்மை வந்து நீ சொல்ற அணுக்களுக்கும் இருப்பதனால் இப்ப அதுவும் தோன்றி இருந்து அழியக்கூடிய பொருளாக தான் இருக்க முடியும். அதை போய் முதல் காரணம் சொல்கின்றாயே, மயலாகும் மற்றும் பெயர்த்து என்றார் போல. பெயர்த்தலால் என்பது பெயர்த்துன்னு இருக்கு திருக்குறள். இயல்பாகும் நோன்பிற்கு ஒன்றின்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. பெயர்த்து என்பது பெயர்த்தலால் என்பது பெயர்த்துன்னு திரிந்து நின்றது போல இங்க வந்து காண்டலால் என்பது கண்டு என்று தெரிந்து நின்றது. கடைசியில் உள்ள ஆள் வந்து அசை, கண்டால் அந்த ஆள் அசை கண்டு. கண்டு என்பது காண்டலால் என்பது கண்டுன்னு நிற்கிறது. எப்படின்னா பெயர்த்தலால் என்பது பெயர்த்து நின்றால் போல. காரியத்தன்மையை அணுக்களில் காண்பதால் அணுக்களும் அழியக்கூடிய காரியமே காரணம் அல்ல. காரணம் எது, மாயை. என்ன காரியத்தன்மையா நீங்கள் கண்டீர்கள் எங்களுடைய அணுக்களில் அப்படின்னு கேட்கிறான் தார்க்கிகன். காரியம் என்பதென்னை காரண அணுவை அப்படிங்க, காரணமாகிய அணுவை போய் நீங்க காரியம்னு சொல்றீங்களே, ஏதோ ஒரு காரியத்தன்மையை பார்த்துட்டோம்னு சொல்றீங்களே, அது என்ன என்னில் என்று நீ கேட்பாயானால் காரியம் அவயவத்தார் கண்டனம் அப்படின்னா அவயவ பகுப்புடைமை. அவயவ பகுப்பு எதுக்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் காரிய பொருள், தோன்றும் இருக்கும் அழியும். உன்னுடைய அணுக்களும் தான் அவயவ பகுப்பு இருக்கு, அவனே தான் சொல்றான் அவயவ பகுப்பு இப்படி இப்படி சேரும் இப்படி இப்படி பிரியும்னு அவனே சொல்றான். அப்ப அந்த அவயவ பகுப்பு இருக்கு இல்லையா, கடாதி போல கடம் முதலியன போல. ஆதினா முதலியன, கடாதி கடம் முதலியன. கடம்னா என்ன, குடம் தான். குடம் எப்படி மேல் பாகம் கீழ் பாகம் இப்படி எல்லாம் பிரிவு இருக்கு, அதனால அது குடம் தோண்டி இருந்து அழியுது. அந்த அப்படி பகுதி பகுதியாக இந்த குடம் முதலியவை இருப்பது போல நீ சொல்கின்ற அணுக்களும், நீ சொல்ற அந்த அணுக்கள் தான் முதல் காரணம்னு, நீ முதல் காரணம் என்று சொல்கின்ற அந்த அணுக்களிடத்திலும் அவயவ பகுப்புடமை இருப்பதனாலே அந்த அணுக்களும் காரியம்தான் இல்லையா. காரிய உருவமெல்லாம் அழிதரும் காரணத்தால் இப்படி காரியத்தன்மை உள்ள பொருள்கள் எல்லாமே அழியக்கூடிய பொருள்கள். ஆதலால் காரிய உறுப்பில் மாயை தருமன கருதிடாயே. காரியத்தன்மை தன்னிடம் சிறிதும் இல்லாத மாயை, அவைவ பகுப்பு என்பது தன்னிடத்திலே சிறிதும் இல்லாத அந்த மாயை தான் உலகத்திற்கு முதல் காரணமாக இருந்து ஒடுங்கிய உலகம் மீள தோன்றுவதற்கு ஆதாரமாக நிற்கும் என்று அறிவாயாக. சுவாமி தான் தோற்றுவிக்கார், புயவன் தான் பானையை படைச்சான், முதல் காரணமா மண் வேண்டும் அல்லவா? அத மாதிரி இங்கேயும் முதல் காரணம் வேண்டும் அல்லவா? ஏன்னா அறிவுடைய சுவாமியிடமிருந்து அறிவற்ற உலகம் தோன்றாது. அறிவற்ற உலகத்திற்கு ஒரு முதற் காரணமாக அறிவற்ற மாயை இருப்பதுதான் பொருந்தும் என்று அருமையாக சொன்னார். சுவாமியுடைய உரையை பாரு. அணு காரிய பொருளாய் அழிதன் மாலைத்து என்பதுவும், மாலைத்துன்னா தன்மை எதுன்னு அர்த்தம். இது ஒரு அருமையான பழஞ்சொல். இது அழிதல் மாலைத்து, என்ன மாலைத்துன்னு சொல்றாங்களே அப்படின்னா மாலைனா தன்மை. இப்ப அழிதல் மாலைத்துன்னா அழிதல் தன்மை உடையது. எது தார்க்கிகன் சொல்கின்ற அணுக்கள் காரிய பொருள் அவை, அதனால அவை அழியும். ஏன்னா அவைவ பகுப்பு அதுல இருக்கு. அணு காரிய பொருளாய் அழிதன் மாலைத்து என்பதுவும், மாயை காரிய பொருள் ஆதலின்றி நிலைவேறு உடையது என்பதுவும், முறையே அவயவம் உடமையானும் அகுது இன்மையானும் அறியப்படும் என்பதா. ரொம்ப, அதாவது ஒரு நட்ஷல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல என்ன சாராம்சம் அதை மட்டும் அப்படி எடுத்து சொல்றது. இப்ப என்ன விவாதம் நடக்கு தார்க்கிகருக்கும் சைவர்களுக்கும், அவர்கள் அணுக்கள் தான் முதல் காரணம் இந்த உலகத்திற்கு தார்க்கிகர் சொல்றாங்க. சித்தாந்திகள் சொல்றாங்க மாயை தான் முதல் காரணம். சித்தாந்திகள் சொல்ற முடிவு என்ன, அணுக்கள் முதல் காரணம் அல்ல மாயை தான் முதல் காரணம். தார்க்கிகர் என்ன காரணம் பற்றி இவ்வாறு சொல்கின்றீர்கள்? அவயவ பகுப்பு உடைமை அது அணுக்களிடம் இருக்கிறது இல்லையா, அந்த அவயவ பகுப்பு உடைமை மாயையில் இல்லை. நாங்கள் மாயைக்கு இலக்கணம் சொல்கின்றோம், பின்னால வரும் நித்தமாய் அருவாயின்னு ஒரு பாட்டு பின்னால் அருமையாக வரும். மாயை எப்படிப்பட்டது நாங்க இலக்கணம் சொல்றோம், சும்மா முதல் காரணம் இருக்கு அது மாயைன்னு சும்மா அப்படி மாயாஜாலமா சொல்லிட்டு போகல. ஏகான்வாதிகள் மாயை மாயைன்னு சொல்லுவாங்க, கடைசி வரை என்னன்னே சொல்ல மாட்டாங்க. ஆமா அப்படி அல்ல, தெளிவாக சொல்கின்றோம் மாயைனா என்னன்னு இலக்கணங்கள்லாம் பின்னால சொல்ல இருக்கின்றோம். இந்த இடத்துல இருந்து அதை சொல்லிட்டு கூடாது, அதுக்குரிய இடம் ரெண்டாம் சூத்திரம் கேட்டீங்களா, அங்க வந்து அருமையாக சொல்கின்றோம். நாங்கள் மாயைக்கு இலக்கணம் இயல்பு சொல்கின்றோம், அதுல அவயவ பகுப்புமே நாங்க சொல்லவே இல்லை. நீ அணுக்கள் தான் சொல்ற, நீ சொல்லும் போது அணுக்களுக்கு அவயவ பகுப்பு நீயே சொல்ற, அணுக்கள் சேரும் பிரியும் சொல்ற இல்லையா. ஆகவே அணுக்களுக்கு அவயவ பகுப்பு இருப்பதாலும் மாயையிடம் அந்த அவயவ பகுப்பு இல்லாததனாலும் அணுக்கள் முதல் காரணம் அல்ல என்பதும் மாயை முதல் காரணம் தான் என்பதும் நன்கு நிறுவப்படுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். இதுவும் சொற்பொருள் பின்வரும் நிலை. இந்த பாட்டும் எப்படி போன பாட்டு காரணம் காரணம்னு தொடங்குச்சு, இந்த பாடல் காரியம் காரியம்னு தொடங்குச்சு. எவ்வளவு அருமையா வச்சிருக்கா பாருங்க அந்த பாடல்களை, அந்த காரணத்தை பத்தியும் காரியத்தை பத்தியும் இல்லையா. காரணம்னு மட்டும் சுருக்கமா சொன்னா முதல் காரணம்ங்கிறது பொருள். ஏன்னா காரணம்னா முதல் காரணம் துணை காரணம் நிமித்த காரணம் மூணு சொல்லும் பொழுது காரணம்னு மாத்திரம் சொன்னா அது எதை குறிக்கும், முதல் காரணத்தை தான் குறிக்கும். காரணன் அப்படின்னு ஆன்பால் போட்டு சொன்னா அது இறைவன் நிமித்த காரணமாக இறைவன். போன பாடல் காரணம் காரணம்னு தொடங்கியது, இந்த பாடல் காரியம் காரியம் தொடங்குது. ஒவ்வொரு அடியுமே காரியம் என்பதென்னை காரண அணுவை எண்ணில் காரியம் அவயவத்தார் கண்டனம் கடாதி போல காரிய உருவமெல்லாம் அழிதரும் காரணத்தால் காரிய உறுப்பில் மாயை தருமன கருதிடாயே. ஒவ்வொரு அடியும் காரியம்னு தொடங்குது பார்த்தீங்களா. ஆகவே இதுவும் ஒரு சொற்பொறுப்பின் ஒரு அணுக்களுக்கு அவயவம் உண்டுன்னு நாம சித்தாந்திகள் சொல்றோமே என்ன, அவனே சொல்றான் தார்க்கிகரே சொல்றான், அணுக்களுக்கு அவயவம் உண்டென்பது சயோகப்படுதலால் பெறப்படும். ரெண்டு பொருள்கள் ஒன்றோடு ஒன்று சேருதுனாலே அவயவ பகுப்புடைய பொருள் தான் ஏன் உன்னோடு ஒன்று சேர முடியும். அவன் சொல்றதற்கும் அதுதான் அவன் சொல்றான் ரெண்டு.